நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உயிர் ஆற்றல் வேளாண்மை என்பது குறித்து அன்பு சுந்தரானந்த சுவாமிகள் கூறும் விவரங்களை கேட்கலாம்.
வணக்கம் ஐயா.
வணக்கம். அன்பு சுந்தரான சுவாமிகள், சமுதாய வானொலி நிலையத்திற்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்து உரித்தாகட்டும். உங்களோடு இப்போது உயிராற்றல் வேளாண்மை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
வேளாண்மையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து சாகுபடி முறைகளையும் சரி, நம்ம பயன்படுத்துகிற தொழில்நுட்பங்கள்லையும் நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து ஆரம்ப காலத்துல நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய அனுபவத்திலிருந்து செஞ்ச முறைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. இடையில வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால உணவு உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவங்க நிறைய முடிவுகள் சொல்லி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட நம்முடைய வேளாண்மை முறைகள் அதை அடிப்படையா வச்சுதான் நடந்துட்டு இருக்கு இல்லீங்களா.
சமீப காலத்திலே மிக துல்லியமாக வேளாண்மையிலே பல புதிய முறைகள் எல்லாம் வந்திருக்கின்றது. அதிலே இயற்கை வேளாண்மை, பஞ்சகவ்யம், இப்படி தொழில்நுட்பங்கள் எல்லாம் நவீன காலத்திற்கு தேவையானது தான். அதிலே இந்த உயிராற்றல் வேளாண்மை, பயோடைனமிக் என்று சொல்லக்கூடியதும் ஒன்றுதான். நம்முடைய முன்னோர்கள் செய்த இந்த வேளாண்மையிலே இருக்கக்கூடிய அதையே அடிப்படையாக கொண்டதுதான். ஆனால் அண்ட வழியிலே இருக்கக்கூடிய இந்த பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரகங்களிலே இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் பயன்படுத்துகிற முறையைத்தான் இந்த பயோடைனமிக் அல்லது உயிராற்றல் வேளாண்மை என்று சொல்லுகிறோம்.
சரிங்க ஐயா, இந்த பேரே வித்தியாசமா, அதாவது கொஞ்சம் புதுமையா கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உயிராற்றல் வேளாண்மை அப்படிங்கிற போது இந்த முறையில நம்ம என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளணுங்க?
பயோடைனமிக் என்று சொல்லக்கூடிய உயிராற்றல் வேளாண்மை, இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால், வண்டி வண்டியாக நமக்கு நிலத்திலே பயிரிடுவதற்கு உரங்களை இட வேண்டும். ஆனால் இதிலே மிக குறிஞ்ச 25 கிராம் கொம்புச்சாண உரம் ஒரு ஏக்கராவுக்கு போரும் என்று சொல்கிறோம். அதை பற்றி விளக்கம் இருக்கிறோம் என்ன என்று கேட்டால், அது ஒரு ப்ராசஸிங், ஒரு மெத்தட் இருக்கிறது, எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்பிலே செய்கிற போது இந்த வான் மண்டலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது காஸ்மிக் ரேஸ் என்று சொல்லக்கூடிய அண்ட வழியிலே இருக்கக்கூடிய ஆற்றல்களானது நமக்கு பயன்படுகிற போது, குறுகிய அளவில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், பொருட்களை உபயோகப்படுத்தினாலேயே அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கின்றது.
கொம்புச்சாண உரம் அப்படிங்கிற ஒரு புது கருத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க, அதற்கான தயாரிப்பு முறைகள், அது எந்த வகையில நமக்கு நம்முடைய மண்ணையும் பயிர் சாகுபடியையும் காப்பாற்றுறதுக்கு உதவியா இருக்குங்க?
இந்த கொம்புச்சாண உரத்தை தயாரிப்பதற்கு அவர்கள் ஒரு முறையை சொல்கிறார்கள். அதாவது ஈன்ற புல் மேய்கின்ற இயற்கையாக விளைவிக்கக்கூடிய பொருட்களை உண்ட பசுமாட்டினுடைய கொம்பாக இருக்க வேண்டும். இறந்த பசுமாட்டின் கொம்பை எடுத்து அந்த கொம்பிலே பால் கறக்கக்கூடிய, பசுமை தீவனங்களையெல்லாம் உட்கொள்ளக்கூடிய, ரசாயன உரங்களிலும் உட்கொள்ளாத மாட்டினுடைய சாணத்தை அந்த கொம்பிலே நிரப்பி கீழ்நோக்கு நாளிலே நிலத்திலே பயிர்த்து வைத்து 4 மாதங்களுக்கு பின்னர் எடுத்து அந்த கொம்பில் இருக்கக்கூடிய சாணம் மக்கிய நிலையிலே இருக்கும், அதை 25 கிராம் எடுத்து 13.5 லிட்டர் தண்ணீரிலே கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ், அதாவது அந்த சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதற்காக சுழற்சி உண்டாக்குகிற போது அண்ட வழியில் இருக்கக்கூடிய ஆற்றலானது இதில் ஏற்படுகிறது. அப்படி அதை 13.5 லிட்டர் தண்ணீரிலே கலக்கி, ஆனால் அது மண் குடுவியாக இருக்க வேண்டும், அதாவது பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருக்க வேண்டும், இரும்பாக இருக்கக்கூடாது. இதை வந்து 1 ஏக்கருக்கு நாம் தெளித்தாலே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆற்றல் 5 டன் மக்கு உரத்தை இடுகிற போது என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும்.
இப்ப நீங்க சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க ஐயா. சாதாரணமா என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு பயிர், எந்த ஒரு பயிர் சாகுபடிக்கு முன்னாடியுமே அடி உரமா ஒரு ஏக்கருக்கு 12 டன் தொழு உரம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு அந்த பசுமாட்டினுடைய கொம்புக்குள்ள சாணத்தை வச்சு அதை கொஞ்ச நாள் மாற்றங்கள் நடைபெறுவதற்காக மண்ணுக்குள்ள பதிச்சு வைக்க சொல்றீங்க. அந்த சின்ன கொம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறைந்த அளவு உரத்துல இருந்து நமக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்குங்க?
இதை ஆராய்ச்சி செய்து வெற்றி கண்டவர்கள் தான் சொல்லுகிறார்கள். இப்போதும் பல நபர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொம்பு சாண உரம் மட்டுமல்ல, கொம்பு சிலிக்கான் உரம் என்றும் அதனை அடுத்து இதே மாதிரி கொம்பிலே சிலிக்கான் என்று சொல்லக்கூடிய வெங்கிச்சங்கல் தான் சிலிக்கான் என்று சொல்லுவது. அதை நிரப்பி 4 மாதங்கள் வைத்திருந்து அதை எடுத்து ஸ்ப்ரே, அதாவது இந்த எப்படி தெளிப்பு செய்கிறோமோ அது மாதிரி தெளிப்பு செய்கிற போது நாங்களே நேரடியாக கண்ட ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லுகிறோம். எங்களுக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே இது பற்றிய பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடமானது நாங்கள் உண்ணுகின்ற இடத்திலே பூச்சக்காய் என்று சொல்லக்கூடிய இந்த சோப்பு நட்டு என்று சொல்லக்கூடிய மரம் ஒன்று இருந்தது. அங்கு இருக்கக்கூடிய அன்பர் சொன்னார், எங்களுக்கு 7 ஆண்டு காலம் இந்த மரத்திலே பூ பூக்கிறது, ஆனால் காய்ப்பது இல்லை, பூக்கிறது காய்ப்பது இல்லை என்று சொன்னார். ரிஷிவேலி என்று சொல்லக்கூடிய அந்த இடம், திருப்பதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஒரு 50-60 பேர் இதற்காக வந்திருந்தார்கள். நாங்கள் என்ன எண்ணினோம், சரி இந்த கொம்பு சிலிக்கான் என்று சொல்லக்கூடியது சிலிக்கான் ஸ்ப்ரே செய்கிற போது பூக்கின்ற செடிகளோ காய் காய்க்காமலோ இருந்தால் நாம் அதற்காக ஒரு ஸ்ப்ரே செய்கிறோம், அது மாதிரி இதையும் உபயோகப்படுத்தினால் என்ன என்று எண்ணி மாலையிலே நாங்கள் இந்த சிலிக்கான் ஸ்ப்ரேயை செய்தோம். அதன் பின்னர் நாங்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்து வந்த பின்பு ஒரு 5-6 மாதங்களுக்கு பின்பு போட்டோ எடுத்து அந்த நபர் எங்களுக்கு இந்த ஆண்டு காய்த்தது என்று சொல்லி சொன்னார். 7 ஆண்டு காலம் காய்க்காத மரம் இந்த சிலிக்கான் ஸ்ப்ரே செய்ததாலே காய்த்தது என்று நாங்கள் நேரடியாக அனுபவத்தில் கண்டோம். ஆனால் அதற்கு என்ன என்று கேட்டால் 1 கிராம் போரும், 1 கிராமிலிருந்து 4 கிராம் இருக்கக்கூடிய சிலிக்கானை எடுத்து அதை 13 லிட்டர் தண்ணீரில் கலந்து மாலையிலோ அல்லது அதிகாலையிலோ அதை ஏரியல் ஸ்ப்ரே என்று சொல்லக்கூடியது செய்கிற போது இது இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மிக எளிமையானது, ஆனால் மிகச் சிறப்பான ஆற்றலை நாங்கள் நேரடியாக கண்டு அதனாலேதான் இது மிக எளிமையானது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு செலவில்லாத இப்போது பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடியதோ அவற்றுக்கெல்லாம் செலவினம் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு சிறப்பான விஷயமாக இருந்தாலும் அதுக்கு நம்முடைய விவசாய மக்களுக்கு பயன்படுவது அளவில் இருந்தால் சொல்லலாம் என்ற காரணத்தால் தான் இது சொன்னோம்.
நீங்க சொல்ற மாதிரி இந்த கொம்பு சாண உரத்தோட இந்த கொம்பு சிலிக்கா அப்படிங்கறது வந்து ஒரு மரத்தினுடைய காய்ப்பு தன்மையை வந்து தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அதை வந்து கண் கூட பார்த்ததாகவும் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம சாதாரணமா பயிர் சாகுபடி செய்யும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு இந்தந்த சத்துக்கள் வேணும், அடி உரமா சில சத்துக்களை கொடுக்கறோம், மேலுரமா சில சத்துக்கள் கொடுக்கறோம், அதை தவிர நுண்ணூட்ட சத்துக்கள் இந்தந்த பயிருக்கு இந்தந்த நுண்ணூட்டங்கள் வேணும் அப்படின்லாம் கொடுக்கறோம். இப்ப நீங்க சொல்ற இந்த கொம்பு சாண உரத்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க, அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்ம வேற எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்களா? அந்த குறிப்பிட்ட இந்த பயிருக்கு இவ்வளவு வேணும் அப்படிங்கிற வரையறையெல்லாம் நம்ம பின்பற்ற முடியாது இல்லைங்களா?
ஆமாம், சரியான கேள்விதான். நம்முடைய விவசாய பல்கலைக்கழகத்தில் இருந்து பேரூட்டம் நுண்ணூட்டம் என்று 16 ஊட்டச்சத்துக்களை சொல்வார்கள், 5 பேரூட்டம் என்றும் 11 நுண்ணூட்டச்சத்துக்கள் என்றும் சொல்கிறார்கள். இந்த நுண்ணூட்டங்களும் பேரூட்டமும் இதில் இருக்கிறது, அதனாலே சிறப்பாக இருக்கிறது. அதையெல்லாம் அண்ட வழியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் இதற்கு கொடுக்கிறது என்பது எண்ணுகிற போதுதான் அவர்கள் இதில் இது மட்டும் சொல்ல இல்லை, இந்த உரங்களுக்கு நம்பரிட்டு 500, 501, 502, 503, 504, 505, 506, 507 என்று 8 வகையிலே இதை பகுத்திருக்கிறார்கள். சனி கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலையும், புதன் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலும், நிலாவில் இருக்கக்கூடிய ஆற்றலும், சூரியனில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் எல்லாம் இருப்பதற்கு பல முறைகளை வகுத்திருக்கிறார்கள். அதை செய்கிற போதெல்லாம் இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அந்த நுண்ணூட்டமும் பேரூட்டமும் இதிலே செயலாற்றுவதற்கு இப்போது எளிமையான ஒரு கருத்து சொல்கிறோம். சிலிக்கான் என்று சொன்னால் இந்த செடிக்கு ஆற்றல் திறனை அதிகப்படுத்தினால் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய வியாதி வருகின்றதை எதிர்த்து நிற்கக்கூடிய திறன் மிகுந்திருப்பதனாலே பூச்சி தாக்குதல் குறைவாக இருப்பதை நாம் உணர முடியும். ஆக சிலிக்கான் ஸ்ப்ரே செய்கிற போது அந்த செடிக்கு எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கிற காரணத்தாலே நாம் இந்த பூச்சி வெரைட்டி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கும் கூட செல்லுகிறதை பார்க்கலாம்.
இந்த சிலிக்கான் வந்து ஒரு பயிருக்கு நோய் அல்லது பூச்சி எதிர்ப்பு தன்மையை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இதை பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு இது ஒரு விவசாயிக்கு, அதாவது மகசூல்லையும் சரி மற்றபடி நம்ம இடுபொருட்களுக்காக ஆகக்கூடிய செலவுலையும், ஒரு விவசாயிக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுத்திருக்குங்க?
கொம்பு சாண உரத்தையோ கொம்பு சிலிக்கான் உரத்தையோ தயாரிப்பதற்கு பெரிய பசுமாட்டு கொம்பு சாணம் கல் பொடி இவ்வளவுதான் இதற்கு ஒரு பெரிய செலவு என்று சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு இடுபொருளாக இதற்கு நம்முடைய ரசாயன உரங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக செலவினம் அதிகமாக இருக்கும். ரசாயனம் இல்லாதனாலே நிலமோ நீரோ காற்றோ மாசுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு மேலாக இந்த அண்டவெளியில் இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் பயன்படுத்துகிற போது மிகச் சிறப்பாக நம்முடைய மண்ணினுடைய வளமானது பெருகுகிறது. அதில் செலவு மிக மிக குறைவு. என்ன கவுடன் என்று சொல்லக்கூடிய இந்த மாட்டுச் சாணியிலேதான் அபரிமிதமான அசோஸ்பைலம் பாஸ்போபேக்டீரியா என்று சொல்லக்கூடிய அத்தனை அத்தனை உயிராற்றங்களும் அதில் இருக்கிறது. நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லாதனாலே நாம் அதை உணர்வது கிடையாது. ஆக உணர்ந்த நபர்கள் இதை சிறப்பாக சொல்லுகிற போது ஏன் இவற்றையெல்லாம் நாம் கை கொள்ளக்கூடாது, இதையெல்லாம் நாம் வேளாண்மையிலே செய்கிற போது வேளாண்மை எளிமையாகவும் சிறப்பாகவும் நமக்கு ஆற்றல் மிகுந்ததாகவும் இது இருக்கும் என்ற காரணத்தாலேதான் இதை பற்றி ஏன் எண்ணக்கூடாது என்பதற்காக இதை சொன்னோம்.
ரொம்ப குறைவான செலவுல பயிருக்கு தேவையான ஒரு உரத்தை நம்ம கொடுக்க முடியுது அப்படிங்கறது நல்ல கருத்து தான். ஆனா நீங்க சொல்லும் போது இந்த கொம்புச்சான உரம் செய்யணும் அப்படின்னாக்கா அந்த பசுமாடு செயற்கை உரங்கள் கலப்பு இல்லாத தீவனத்தை சாப்பிடக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இறந்து போன மாட்டினுடைய கொம்பு அப்படிங்கும் போது அது அந்த பசுமாட்டினுடைய கொம்பு தானா அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இயற்கையான பசுமையான உணவுகளை சாப்பிடுற மாடு தானா அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்திக்கணும். அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியங்க?
அவசியமாக நாட்டு மாடு இருக்க வேண்டும். அதனுடைய சாணத்தையும் அதனுடைய கோமயத்தையும் தான் உபயோகப்படுத்த வேண்டும். ஆனால் இதிலே நாட்டு மாட்டிலே இருந்துதான் சாணத்தை கலக்கி எடுக்க வேண்டும் என்பது விதி. ஏன் என்று கேட்டால் அதையெல்லாம் பாஸ் இண்டிகஸ் என்று சொல்வது, அது நம் நாட்டு இன பசுக்களில்தான் அந்த உயிராற்றல் திறன் அதிகமாக இருக்கிறது. அப்படி இந்த சாணம் நமக்கு ஒன்னும் ஒரு 5 கிலோ எடுத்து 3-4 கொம்பு இல்லை இட்டு நிலத்திலே பயித்து வைப்பதற்கு பெரிய செலவு ஏற்படுவது கிடையாது. அதே மாதிரி இந்த சிலிக்கான் செய்வதற்கும் மாட்டினுடைய கொம்பு அல்லது காளையினுடைய கொம்பு என்று தெரிந்து கொள்வதற்கு மட்டும் சிறிய தொழில்நுட்பம் வேண்டும். கொம்பினுடைய நுனிப்பகுதி மூடியிருக்கும் மாட்டினுடைய கொம்பு, ஆனால் காளையினுடைய கொம்பு நுனிப்பகுதியும் ஓபனிங் பாயிண்ட் இருக்கும். அதை மட்டும் சிறிது தெரிந்து கொண்டால் இது மாட்டினுடைய கொம்புதான் என்று தெரிந்து கொள்ளலாம். அதற்கு மேலாக 1-2 ஈன்ற மாடு அதே அதில் வரை இருக்கும் இந்த கொம்பில் இருக்கக்கூடிய கால்சியம் டெபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய அந்த வரையிலே இருந்து இந்த மாடு இத்தனை ஈற்று இனியது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஈன்ற மாட்டினுடைய கொம்பிலே இருந்துதான் இதை செய்ய வேண்டும், சாணத்தை அடைக்க வேண்டும், சிலிக்கானை அடைக்க வேண்டும் என்று விதி சொல்கிறார்கள். அதற்கு அந்த சிறிய தொழில்நுட்பம் தெரிந்திருந்தாலே இவற்றை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தாலே எல்லா விவசாயிகளும் இதை எளிமையாக பயன்படுத்தி பலன் மிக பெறலாம் என்றதனாலே எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இதனை நான் உங்களுக்கு சொன்னோம்.
பசுமாட்டினுடைய கொம்பு அது ஈன்ற மாடுதானா அப்படிங்கறதுக்கெல்லாம் அடையாளம் நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொல்லும் போது இந்த சாணம் வந்து பால் கறந்து கொண்டு இருக்கின்ற மாட்டினுடைய சாணமா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னீங்க. இந்த சாணம் வந்து எடுத்து அந்த கொம்புகள் அடைக்கும் போது ஒரு கொம்புக்குள்ள எவ்வளவு எந்த அளவுக்கு சாணத்தை அடைக்க முடியுங்க, அதை வந்து நம்ம எவ்வளவு பரப்பளவு நிலத்துக்கு பயன்படுத்த முடியும்?
ஒரு கொம்பிலே குறைந்தது 1/2 கிலோ அளவிற்கு நாம் அடைக்க முடியும். 25 கிராம் தான் நமக்கு தேவை 1 ஏக்கருக்கு என்று சொன்னோம். அதுக்கு 13.5 லிட்டர் தான் நீர் வேண்டும் என்று சொன்னோம். ஒரு மாடு ஒரு நாளைக்கு 5 கிலோவிலிருந்து 10 கிலோ வரைக்கும் மாட்டினுடைய அமைப்பை பொறுத்து சாணம் கிடைக்கும், சாணமும் சிறுநீரும். இதை பயன்படுத்தி 100 கணக்கான ஏக்கருக்கு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 25 கிராம் என்று சொன்னோம், மாடு ஒரு நாளைக்கு 10 கிலோ கொடுக்கக்கூடிய சாணம் அளவுக்கு இருக்கிறது. இவற்றையெல்லாம் கொம்பிலே அடைத்தால் காலம் மட்டும் 4-5 மாதம் வேண்டும் என்பதை தவிர இதை 2 ஆண்டுகளுக்கும் கூட வைத்து பாதுகாக்க முடியும். சிறப்பாக செயல்படுவதற்கு அண்டவழியினுடைய ஆற்றல் பயன்படுவதற்கு எளிமையான வழி என்றதுனாலே எல்லோரும் பயன்படுத்தலாம் என்பதற்காக சொன்னோம்.
சரிங்க, நீங்க சொல்ற இந்த அளவுப்படி பார்த்தா நம்ம நிறைய கொம்புச்சாண உரம் உற்பத்தி அப்படிங்கறது நம்ம நிறைய செய்ய முடியும். ஆனா இந்த மாட்டினுடைய கொம்பு நீங்க சொல்றீங்க இல்லீங்களா, 4 மாசத்துக்கு மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்குள்ள இருக்கிற அந்த சாணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அதே கொம்பை பயன்படுத்தலாங்களா?
பயன்படுத்தலாம், மீண்டும் பயன்படுத்தலாம். கொம்பை பயன்படுத்துவதற்கு ஒரு விதி சொல்கிறார்கள். என்ன என்றால், கொம்பிலே நம்முடைய பெயிண்ட் கலர் அடிக்காமல் இருக்க வேண்டும், அல்லது அடித்திருந்தால் அது சுரண்டி விட வேண்டும், கெமிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமானது. ஈன்ற மாடாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது. பசுமை அந்த இலைகளை தலைகளை சாப்பிடுகிற இருக்க வேண்டும். பல ஏக்கராவுக்கு ஒரு மாட்டில் இருக்கக்கூடிய சாணமே நமக்கு போதுமானது.
நல்லதுங்க. ஏன் இந்த மாதிரி இந்த கொம்பு சாண உரம் நம்ம தயாரிச்சு தெளிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, தெளிப்பு அப்படிங்கிற முறைக்கு பதிலா நீர்ப்பாசனம் செய்யும் போது அதுல கலந்து கொடுக்கலாங்களா, இல்ல வேற முறைகள் ஏதாவது பின்பற்றலாமா?
சுலபமான முறையும் உண்டு. தெளிப்பிலே எப்படி பஞ்சகவியத்தை தெளிக்கிறோமோ அது மாதிரியும் தெளிக்கலாம், அல்லது பில்டர் செய்து நமக்கு ட்ரிப் இரிகேஷன் என்று சொல்லக்கூடியதில் நீர்ப்பாசனத்திலேயும் கலந்து விடுவதும் மிக சிறப்பானது. இன்றைய நிலையிலே அப்படித்தான் செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு ஃபில்டர் செய்வதற்கு எளிய முறைகள் இருக்கிறது, அது எல்லோருக்கும் தெரிந்த முறைகள் தான். அப்படி ஃபில்டர் செய்து நமக்கு ட்ரிப் இரிகேஷன் என்று சொல்லக்கூடிய அதிலேயே கலந்து விட்டாலும் இது நமக்கு சிறப்பான பலன் கொடுக்கும்.
இந்த கொம்பு சிலிக்காவையும் கொம்பு சாண உரத்தையும் பயிருக்கு கொடுக்கறோம், நம்ம சொட்டு நீர் பாசனத்திலயோ அல்லது முடியாத பட்சத்துல தெளிப்பாவோ கொடுக்கறோம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, ஒரு தடவை கொடுத்தா போதுங்களா, அல்லது எந்தெந்த சமயத்துல கொடுக்கணும்? அப்ப இதை கொடுக்கும் போது மற்ற உரங்களோ வேற நுண்ணுயிர் உரங்களோ எதுவுமே இட வேண்டிய அவசியம் இல்லைங்களா?
அவசியம் இல்லை. ஆனால் சிலிக்கான் மட்டும் ஸ்ப்ரே செய்யக்கூடியது, நம்ம ட்ரிப் இரிகேஷன்ல கொடுப்பது முடியாது. காலையிலோ அதிகாலையிலோ மாலையிலோ தான் அதை ஸ்ப்ரே செய்ய வேண்டும். அதை 2-3 முறையும் செய்யலாம். மற்ற இயற்கை உரங்களோடும் சேர்த்தும் செய்வது சிறப்புத்தான். ரசாயன உரங்கள் இல்லாமல் இருந்தால் இது செயல்பாடு சிறப்பாக இருக்கும். இப்போது நீங்க அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனோஸ், கிரெக்கோடமா, விரிடி என்று சொல்லக்கூடிய, வேம் என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் பயன்படுத்தினாலும் அவற்றோடு சேர்ந்து இதனை பயன்படுத்தலாம், பலன் சிறப்பாகத்தான் இருக்கும்.
அப்ப இன்னொரு கேள்விங்க, நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம உழவர்கள் சில பேர் இதை பயன்படுத்தி இருக்காங்க, நல்ல பலன் பார்த்திருக்காங்க, அவங்க அவங்களுடைய அனுபவத்தை வச்சுதான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி அவங்க அதை உபயோகிச்சு பார்த்திருக்காங்க அப்படிங்கும்போது, இப்ப இந்த கொம்பு சாண உரத்தை கொடுத்து மற்ற உரங்களையும் பயன்படுத்தியும் பார்த்திருப்பாங்க, இது எந்த அளவுக்கு பயன் கொடுத்திருக்கு அப்படிங்கறதுக்கான முடிவுகள் ஏதாவது நமக்கு இருக்குங்களா?
இதனுடைய முடிவு கொத்தூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு நண்பர் இதை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது அடர் முறையிலே மா பயிரிட்டு அதற்கு இந்த முறையை எல்லாம் பயன்படுத்தி, அதே மாதிரி கமலாரஞ்சு என்று சொல்லக்கூடிய அவற்றுக்கும் இது மாதிரி இந்த முழுக்க முழுக்க பயோடைனமிக் என்று சொல்லக்கூடிய உயிராற்றல் வேளாண்மையை பயன்படுத்தி சிறப்பாக செய்து அந்த அல்போன்ஸ் என்று சொல்லக்கூடிய மாம் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியும் செய்கிறார்கள். இந்த ஆரஞ்சு, கமல ஆரஞ்சு என்று சொல்லக்கூடிய சாத்துக்குடி ஆரஞ்சு, அது மிகச் சிறப்பாக எல்லோரும் விரும்பி வாங்குகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், இவையெல்லாம் உணவு உட்கொள்ளுகிற போது அதனுடைய இனிப்பு வித்தியாசமாக இருக்கிறது, வாடுவது கிடையாது, சிறப்பாக இருக்கிற காரணத்தால் அதுக்கு மார்க்கெட்டிங் வேல்யூ மிக அதிகமாக இருப்பது.
சரிங்கய்யா, இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த முறை வந்து கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. இந்த முறை பத்தி நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கீங்க, விவசாயிகள் இதை பயன்படுத்தி பார்த்து அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க இன்னும் மற்றவர்களுக்கும் இது உபயோகமா இருக்கும். இவ்வளவு விவரங்கள் நீங்க நம்ம நேயர்களுக்கு தெரிவிச்சதுக்காக நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோங்கய்யா. நன்றி, வணக்கம்.
இதுவரை உயிராற்றல் வேளாண்மை என்பது என்ன, இதனால் விவசாயிகள் எந்த வகையில் பயன்பெறுகிறார்கள் என்பது குறித்த விவரங்களை எல்லாம் கூறினார் அன்பு சுந்தரானந்த சுவாமிகள்.
நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தவறாம தெரிவிங்க. அதற்கான முகவரி விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி வாயிலாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதற்கான எண் 243-1055. தொடர்ந்து விவசாயி FM நிகழ்ச்சிகளை கேளுங்க நேயர்களே.